ஓம் சாந்தி. 23/3/2026. இனிமையான குழந்தைகளே, அமைதியாக இருப்பதும் கூட மிக சிறந்த குணமாகும். நீங்கள் அமைதியாக இருந்து பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அதிக வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். கேள்வி: எந்த ஒரு வார்த்தை கர்ம சந்நியாசத்தை உறுதி செய்கிறது? அந்த வார்த்தையை நீங்கள் பேச முடியாது. பதில்: நாடகத்தில் இருந்தால் செய்வேன் என்று சொல்வது. பாபா கூறுகிறார், இதுவோ கர்ம சந்நியாசமாகிறது. நீங்கள் கர்மத்தை அவசியம் செய்தாக வேண்டும். முயற்சி இல்லாமல் தண்ணீர் கூட கிடைக்காது. அதனால் நாடகம் என்று சொல்லி விட்டுவிடக் கூடாது. புதிய ராஜ்யத்தில் உயர்ந்த பதவியை பெற வேண்டுமானால் நன்கு முயற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி. முதன் முதலில் குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கிடைக்கிறது. தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். மன்மனாபவ இந்த வார்த்தையையும் வியாசர் எழுதியுள்ளார். சமஸ்கிருதத்தில் பாபா புரிய வைக்கவில்லை. பாபாவோ ஹிந்தியில்தான் புரிய வைக்கிறார். குழந்தைகளுக்கு சொல்கிறார், தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள் என்று. இது எளிமையான வார்த்தை. குழந்தைகளே, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். லௌகீக தந்தை இது போல சொல்ல மாட்டார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று. இது புதிய விஷயம். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நிராகார தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய நம்மோடு பேசுகிறார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அடிக்கடி சொல்வது நன்றாக இருக்காது. ஏனென்றால் குழந்தைகள் அறிவார்கள், ஆன்மீக தந்தையை நினைவு செய்ய வேண்டியது நமது கடமை. அப்பொழுதுதான் நம்முடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். குழந்தைகள் நிரந்தரமாக நினைவு செய்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இந்த சமயம் யாரும் நிரந்தரமாக நினைவு செய்ய இயலாது, அதிக நேரம் பிடிக்கும். இந்த தந்தை சொல்கிறார், என்னால் கூட நிரந்தரமாக நினைவு செய்ய முடிவது இல்லை. அந்த நிலை கடைசியில்தான் அமையும். குழந்தைகள், உங்கள் முதல் புருஷார்த்தம் பாபாவை நினைவு செய்வதில்தான் இருக்கிறது.
சிவ பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இது பாரதவாசிகளின் விஷயம்தான். தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை நடைபெறுகிறது. மற்ற தர்மங்களை ஸ்தாபனை செய்பவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அவர்கள் நமக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் யார் உள்ளனரோ அவர்களை ஞானத்தின் மூலம் வெளிப்படுத்த வேண்டியுள்ளது. இதில் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. கீதை பாகவத சாஸ்திரங்களில் தந்தை வந்து சங்கம யுகத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பது சொல்லப்படவில்லை. பாண்டவர்கள் மலைகள் மீது சென்று விட்டதாகவும் பிரளயம் ஏற்பட்டதாகவும் மற்றும் இது போன்ற பல விஷயங்கள் கீதையில் எழுதப்பட்டு உள்ளது. உண்மையில் இதுபோல எதுவும் நடந்தது இல்லை. நீங்கள் இப்போது வரப்போகிற 21 பிறவிகளுக்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மற்ற பாடசாலைகளில் இந்த பிறவிக்காக மட்டுமே படிக்கிறார்கள். சாது சந்நியாசிகள் அனைவருமே வருங்காலத்திற்காக தான் கற்பிக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர், நாம் ஷரீரத்தை விட்டு முக்தி தாமம் சென்று விடுவோம், பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று. ஆத்மா பரமாத்மாவோடு சேர்ந்துவிடும் என நினைக்கின்றனர். ஆக இதுவும் கூட வருங்காலத்திற்காக என்றாகிறது. ஆனால் வருங்காலத்திற்காக கற்றுத்தருபவர் ஒரே ஒரு ஆன்மீக தந்தை மட்டுமே, வேறு யாரும் கிடையாது. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒருவரே என்று பாடப்பட்டும் உள்ளது. மற்ற அனைத்தும் உண்மை அல்லாதவையாக ஆகிவிடுகின்றன. அந்த தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். அவர்களும் சாதனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிரம்மத்தில் ஐக்கியமாவதற்கான சாதனைதான் யதார்த்தமல்லாதது ஆகும்.
யாருமே அதுபோல ஐக்கியமாக முடியாது. பிரம்ம மக தத்துவம் ஒன்றும் பகவான் கிடையாது, இவை அனைத்தும் தவறாகும். பொய்யான கண்டத்தில் அனைவரும் பொய் பேசுபவர்கள், சத்தியமான கண்டத்தில் அனைவரும் சத்தியத்தையே பேசுபவர்கள். நீங்கள் அறிவீர்கள், உண்மையான கண்டம் பாரதத்தில் உள்ளது. இப்பொழுது பொய்யான கண்டம் பாபாவும் பாரதத்தில் தான் வருகிறார். சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர், ஆனால் சிவ பாபா வந்து பாரதத்தை உண்மையான கண்டமாக ஆக்கினார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர் வருவதே இல்லை. பெயர் வடிவங்களுக்கு அப்பாற்பட்டவர் என அவர்கள் நினைக்கின்றனர். பதீத பாவனர், ஞானக்கடல் என்று புகழ் மட்டும் பாடுகிறார்கள். ஆக இப்படியே கிளிப்பிள்ளை போல சொல்லிவிடுகிறார்கள். தந்தைதான் வந்து புரிய வைக்கிறார். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றனர், கீதை ஜெயந்தியும் உள்ளது. கிருஷ்ணர் வந்து கீதை சொன்னதாக சொல்கிறார்கள். சிவ ஜெயந்தி பற்றி யாருக்கும் தெரியாது. சிவன் வந்து என்ன செய்கிறார் என்று, அதுவும் எப்படி வருவார் என்றும் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்கிறார்கள். தந்தை கூறுகிறார், நான் தான் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறேன், பிறகு இந்த ஞானம் மறைந்து போகும். தந்தை அவரே கூறுகிறார், நான் வந்து பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்குகிறேன். யாராவது ஒருவர் பதீத பாவனராக இருப்பார் அல்லவா? முக்கியமாக பாரதத்தின் விஷயம்தான், பாரதம்தான் தூய்மையற்றதாக உள்ளது. பதீத பாவனரையும் பாரதத்தில் தான் அழைக்கின்றார்கள். தாங்களே சொல்கின்றனர், உலகத்தில் சைத்தானின் ராஜ்யம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று. வெடிகுண்டுகள் முதலியவற்றை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அவற்றால் விநாசம் நடைபெறப் போகிறது. ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் ராவணனால் தூண்டப்பட்டது போல செய்து கொண்டிருக்கிறார்கள். ராவண ராஜ்யம் எப்பொழுது முடிவுக்கு வரும்? பாரதவாசிகள் சொல்வார்கள், கிருஷ்ணர் வரும்பொழுது முடிவுக்கு வரும் என்று. நீங்கள் புரிய வைக்கிறீர்கள், சிவ பாபா வந்தே விட்டார். அவர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். இந்த வார்த்தையை வேறு யாரும் சொல்ல முடியாது. தந்தைதான் கூறுகிறார், என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் கரை நீங்கிவிடும். நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுடைய ஆத்மாவில் கரை படிந்துள்ளது. அது நினைவின் மூலம்தான் நீங்கும். இது நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. நான் தான் பதீத பாவனன். என்னை நினைவு செய்வதால் உங்களுடைய பாவங்கள் அழிந்து விடுகிறது. இது யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. தங்கத்தை நெருப்பிலிட்டு அதிலுள்ள கரைகளை நீக்குகிறார்கள். பிறகு தங்கத்தில் கரையை சேர்ப்பதற்காக நெருப்பில் இடுகிறார்கள். பாபா கூறுகிறார், அது காம சிதை, இது ஞான சிதை. இந்த யோக அக்னியால் கரை நீங்கும். அப்பொழுது நீங்கள் கிருஷ்ணபுரி செல்வதற்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுவீர்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை அழைக்கிறார்கள். நீங்கள் அறிவீர்கள், கிருஷ்ணருக்கும் பாபாவிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. கிருஷ்ணர் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தார். பாபா கிருஷ்ணருக்கு அந்த பதவியை கொடுத்தார். ராதை கிருஷ்ணர் தான் பிறகு லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார்கள். ராதை கிருஷ்ணரின் ஜென்ம தினத்தை கொண்டாடுகிறார்கள். லக்ஷ்மி நாராயணர் பற்றி யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் முற்றிலும் குழம்பி போய் இருக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். முதன் முதலில் கேட்க வேண்டும், கீதையில் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று யார் கூறியது? அவர்கள் கிருஷ்ணர் சொன்னதாக புரிந்து கொண்டுள்ளனர். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், பகவான் நிராகாரமானவர். அவரிடமிருந்துதான் உயர்ந்த, அதாவது சிரேஷ்டமான வழிமுறை கிடைக்கிறது. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பரமபிதா பரமாத்மா தான். அவருடையதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிமுறையாகும். அந்த ஒருவரின் ஸ்ரீமத் மூலமாகத்தான் அனைவருக்கும் சத்கதி கிடைக்கிறது. கீதையின் பகவான் என்று பிரம்ம
பிரம்மா விஷ்ணு சங்கரை கூட சொல்ல முடியாது. அவர்கள் பிறகு ஷரீரத்தை ஆதாரமாக கொண்ட கிருஷ்ணரை சொல்லிவிடுகிறார்கள். ஆக எங்கோ தவறு உள்ளது என்று இதிலிருந்து உறுதியாகிறது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இது மனிதர்களுடைய மிகப்பெரிய தவறு. ராஜயோகத்தை தந்தை கற்றுக் கொடுத்துள்ளார், அவர்தான் பதீத பாவனர். மிக பெரிய பெரிய தவறுகள் என்னென்ன உள்ளனவோ அவற்றின் மீது அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டும். ஒன்று, ஈஸ்வரனை சர்வவியாபி என சொல்வது. இரண்டாவது, கிருஷ்ணர் கீதையின் பகவான் என சொல்வது. கல்பத்தின் லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்வது. இவை மிகப்பெரிய பிழைகளாகும். கல்பம் லட்சக்கணக்கான வருடங்களாக இருக்க முடியாது. பரமாத்மா சர்வவியாபியாக இருக்க முடியாது. அவர் தூண்டுதல் மூலம் அனைத்தையும் செய்கிறார் என சொல்கின்றனர். ஆனால் அப்படி இல்லை, தூண்டுதல் மூலமாக தூய்மையாக ஆக்க மாட்டார். இதுவோ பாபா அமர்ந்து நேரில் வந்து புரிய வைக்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், தூண்டுதல் என்ற வார்த்தையே தவறானதாகும். சங்கரின் தூண்டுதலால் வெடிகுண்டுகள் முதலியவற்றை தயாரிப்பதாக சொல்கின்றனர். ஆனால் இவை அனைத்தும் நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த யக்ஞத்தின் மூலம்தான் விநாசத்திற்கான ஜுவாலை எழுந்துள்ளது. தூண்டுதலால் அல்ல, இவையோ விநாசத்திற்காக நிமித்தமாகி உள்ளன. நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. சிவபாபாவிற்கு தான் இந்த பார்ட் முழுவதும் உள்ளது. அவருக்கு பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கரின் நடிப்பு உள்ளது. பிரம்மா பிராமணர்களை படைக்கிறார், அவர்கள்தான் பிறகு விஷ்ணுபுரிக்கு எஜமானராகின்றனர். பிறகு 84 பிறவிகளுக்கு சக்கரத்தை சுற்றி வந்து நீங்கள் பிரம்மாவின் வம்சத்தினரா ஆகியிருக்கிறீர்கள். லக்ஷ்மி நாராயணர்தான் பிறகு பிரம்மா சரஸ்வதி ஆகிறார்கள். இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிறார், அதனால் இவரை பெரிய அம்மா என சொல்கின்றனர். அவர் பிறகு நிமித்தமாக ஆகியிருக்கிறார். கலசம் தாய்மார்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அனைத்திலும் பெரிய வீணை சரஸ்வதிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திலும் புத்திசாலியானவர். மற்றபடி வீணை அல்லது இசைக்கருவி முதலிய எதுவும் கிடையாது. சரஸ்வதியின் ஞான முரளி நன்றாக இருந்தது. அவருடைய புகழ் நன்றாக இருந்தது. அநேக பெயர்களை வைத்து விட்டார்கள். தேவிகளுக்கு பூஜை நடைபெறுகிறது. நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் தான் இங்கே பூஜைக்கு உரியவர்களாக ஆகிறோம். பிறகு பூஜாரி ஆகி தனக்கே பூஜை செய்வோம். இப்பொழுது நாம் பிராமணர்கள், பிறகு நாம் தான் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக ஆவோம். எப்படி ராஜா ராணியோ அப்படியே பிரஜைகளும் இருப்பார்கள். தேவிகளில் யார் உதவி பெறுகிறார்களோ, தேவிகளில் யார் உயர்ந்த பதவி பெறுகிறார்களோ அவர்களுக்கு அநேக ஆலயங்களை கட்டுகிறார்கள். யார் நல்லபடியாக படிக்கவும் கற்பிக்கவும் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் பெயரும் புகழும் கிடைக்கிறது. ஆக இப்போது நீங்கள் அறிவீர்கள், பூஜைக்கு உரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் நாம் தான் ஆகிறோம். சிவபாபா எப்பொழுதும் பூஜைக்கு உரியவராக இருக்கிறார். சூரிய வம்சத்தினராக தேவி தேவதைகளாக யார் இருந்தார்களோ அவர்கள் பிறகு பக்தர்களாக ஆகின்றனர். தாங்களே பூஜாரி, தாங்களே பூஜைக்கு உரியவர் என்ற ஏணிப்படி மிக நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. சித்திரம் இல்லாமலும் நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் புரிய வைக்க முடியும். யார் கற்றுக்கொண்டு செல்கிறார்களோ அவர்களின் புத்தியில் முழு ஞானம் உள்ளது. 84 பிறவிகளின் ஏணிப்படியில் பாரதவாசிகள் ஏறவும் இறங்கவும் செய்கிறார்கள். அவர்களுக்கு 84 பிறவிகள். பூஜைக்கு உரியவர்களாக இருந்தோம், பிறகு நாம் பூஜாரி ஆனோம். நாம் தான் அது, அதுதான் நாம் என்பதன் பொருளை நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா பரமாத்மாவாக ஆக முடியாது. பாபா நாம் தான் அது, அதுதான் நாம் என்பதன் பொருளை புரிய வைத்துள்ளார். நாம் தான் தேவதையாக இருந்தோம், நாம் தான் க்ஷத்திரியராக ஆனோம். நாம் தான் அது என்பதற்கான பொருள் வேறு எதுவும் கிடையாது. பூஜைக்கு உரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் பாரதவாசிகள்தான் ஆகின்றனர். வேறு தர்மங்களில் யாரும் பூஜைக்குரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் ஆவதில்லை. நீங்கள்தான் சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினராக ஆகிறீர்கள். எவ்வளவு நல்ல ஞானம் கிடைத்துள்ளது! நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம். நாம் ஆத்மாக்கள், நிர்வாண தாமத்தில் வசிப்பவர்கள். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. எப்பொழுது துக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறதோ அப்பொழுது தந்தையை நினைவு செய்கிறார்கள். தந்தை கூறுகிறார், நான் துக்கத்தின் சமயத்தில்தான் வந்து சிருஷ்டியை மாற்றுகிறேன், புதிய உலகத்தை படைக்கிறேன் என்பது இல்லை, பழையதை புதியதாக ஆக்குவதற்காக நான் வருகிறேன். பாபா சங்கம யுகத்தில் வருகிறார். இப்பொழுது புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது, பழைய உலகம் அழிந்துவிட போகிறது. இது எல்லையற்ற விஷயமாகும். நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்றால் முழு அரசாட்சியும் தயாராகிவிடும். கல்ப கல்பமாக யார் என்ன பதவியை அடைந்தார்களோ அதன்படிதான் முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடகத்தில் என்ன முயற்சி செய்திருக்கிறோமோ அது நடக்கும் என்பது இல்லை, முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. பிறகு சொல்லப்படுகிறது, கல்பத்திற்கு முன்பும் இதுபோல புருஷார்த்தம் செய்திருக்கிறோம். எப்பொழுதுமே புருஷார்த்தம் முக்கியமாக கூறப்படுகிறது. பலன் கிடைக்கும் என்று வெறுமனே அமர்ந்துவிடக்கூடாது. முயற்சி இல்லாமல் பலன் கிடைக்க முடியாது. முயற்சி செய்யாமல் தண்ணீர் கூட அருந்த இயலாது. கர்ம சந்நியாசம் என்ற வார்த்தை தவறானது. பாபா கூறுகிறார், இல்லற காரியங்களில் இருங்கள். பாபா அனைவரையுமே இங்கே இருக்க வைக்க மாட்டார். சரணாகதி பாடப்பட்டுள்ளது. பட்டி நடக்க வேண்டும் என இருந்தது. ஏனென்றால் அவர்கள் தொந்தரவு செய்யப்பட்டார்கள். ஆக வந்து பாபாவிடம் சரணடைந்தார்கள். அடைக்கலம் தர வேண்டும் அல்லவா? ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவிடம்தான் சரணடைய வேண்டி உள்ளது. குரு முதலானவர்களிடம் சரணடைவது இல்லை. எப்பொழுது அதிக துக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுது சலிப்படைந்து வந்து சரணடைகிறார்கள். குருமார்களிடம் யாரும் சலிப்படைந்து போவது இல்லை, அங்கேயோ அப்படியே சென்று விடுகிறார்கள். நீங்கள் ராவணனிடம் அதிகமாக சலிப்படைந்து இருக்கிறீர்கள். இப்பொழுது ராவணனிடமிருந்து விடுவிப்பதற்கு ராமர் வந்துவிட்டார். அவர் உங்களை அடைக்கலமாக ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா நாங்கள் உங்களுடையவர்கள், இல்லற காரியங்களில் இருந்தாலும் சிவ பாபாவிடம் சரணடைந்துள்ளோம். பாபா நாங்கள் உங்களுடைய வழிமுறைப்படியே நடப்போம். பாபா ஸ்ரீமத் தருகிறார், இல்லறத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள். மற்ற அனைவரின் நினைவையும் விட்டுவிடுங்கள். என்னை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். வெறுமனையே சரணடைவதற்கான விஷயம் கிடையாது. அனைத்துமே நினைவின் ஆதாரத்தில் தான் உள்ளது. பாபாவை தவிர வேறு யாரும் இதுபோல புரிய வைக்க முடியாது. குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். பாபாவிடம் இத்தனை லட்சம் பேர் எங்கே வந்து இருப்பார்கள்? பிரஜைகள் கூட அவரவர் வீட்டில் இருப்பார்கள், ராஜாவிடம் வந்து இருக்க மாட்டார்கள். ஆக ஒருவரை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. பாபா நாங்கள் உங்களுடையவர்கள், நீங்கள்தான் வினாடியில் சத்கதிக்கான ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர். ராஜயோகத்தை கற்பித்து ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குகிறீர்கள். பாபா கூறுகிறார், யார் கல்பத்திற்கு முன்பு பாபாவிடம் ஆஸ்தி பெற்றார்களோ அவர்கள்தான் வந்து பெற்றுக் கொள்வார்கள். கடைசி வரை அனைவரும் வந்து பாபாவிடம் ஆஸ்தி பெற்றாக வேண்டும். இப்பொழுது நீங்கள் தூய்மையற்றவராக இருக்கும் காரணத்தால் தங்களை தேவதைகள் என சொல்லிக் கொள்ள முடியாது. பாபா அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். பாபா கூறுகிறார், என்னுடைய கண்ணின் மணிகளே, நீங்கள் சத்தியுகத்தில் வரும்பொழுது ஒன்று ஒன்றில் இருந்து ராஜ்யம் செய்வீர்கள். மற்றவர்களுக்கோ எப்போது எண்ணிக்கையில் அதிகமாகிறார்களோ, லட்சக்கணக்கில் ஜனத்தொகை ஆகிறதோ அப்பொழுது ராஜ்யம் நடைபெறும். நீங்கள் சண்டையிடுவதற்கான தேவை கிடையாது. யோக பலத்தினால் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைகிறீர்கள். அமைதியாக இருந்து பாபாவையும் ஆஸ்தியையும் மட்டும் நினைவு செய்யுங்கள். கடைசியில் நீங்கள் அமைதி
உறுதியாக இருப்பீர்கள். பிறகு இந்த சித்திரங்கள் முதலியவை பயன்படாது, நீங்கள் புத்திசாலி ஆகிவிடுவீர்கள். பாபா கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்வதால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இப்பொழுது செய்வதோ செய்யாமல் இருப்பதோ உங்கள் விருப்பம். இந்த ஒரு தேகதாரியின் பெயர் வடிவத்திலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. பாபாவை நினைவு செய்வீர்கள் என்றால் கடைசி நேரத்தின் நினைவு எப்படியோ அப்படிப்பட்ட நிலையாகிவிடும். நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள். முழு தேர்ச்சி பெறுபவர்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும். அனைத்தும் நினைவு யாத்திரையின் ஆதாரத்தில் உள்ளது. இன்னும் போக போக புதியவர்களும் கூட மிகவும் முன்னேறிக்கொண்டு இருப்பார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், எந்த ஒரு தேகதாரியின் பெயர் உடுவத்திலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து சத்கதியை அடைய வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வருங்கால 21 பிறவிகளுக்காக நல்லபடியாக படிக்கவும் மற்றவர்களுக்கு கற்பிக்கவும் வேண்டும். வரதானம் தனது மனதின் வழி, பிறரது வழியை விடுத்து ஸ்ரீமத் படி நடந்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பு செய்து கோடி மடங்கு பாக்யசாலி ஆகுக. ஸ்ரீமத்தின் வழிபடி நடப்பவர்கள் ஒரு எண்ணத்தாலும் தனது மன வழி பிறரின் வழியில் நடக்க முடியாது. மனதின் நிலையின் சேவை விரைவாக இல்லை என்றால் ஸ்ரீமத்தில் ஏதோ கலப்படம் இருக்கிறது. மனவழி என்பது இடைக்கால சம்ஸ்காரத்தின் வசமாகியிலும் எண்ணம் மனோநிலையை பேதலிக்க செய்கிறது. எனவே சோதனை செய்யுங்கள், செய்ய வையுங்கள். ஒரு அடி கூட ஸ்ரீமத் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்பொழுதே ஒவ்வொரு அடியிலும் வருமானம் சேமிப்பாகி கொண்டே இருக்கும், பல மடங்கு பாக்யசாலி ஆவீர்கள். ஸ்லோகன்: மனதில் அனைவருக்காகவும் நன்மை காண உயர்ந்த எண்ணம் கொள்ள வேண்டும். இதுவே உலக நன்மை செய்யும் ஆத்மாவின் செயலாகும். அவ்யக்த சமிஞ்சை: நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி எப்பொழுதும் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். சூழ்நிலை எவ்விதமாக இருந்தாலும் நம்பிக்கையுள்ள குழந்தைகள் தனது மனோநிலையின் சக்தியால் என்றென்றும் வெற்றியை அனுபவம் செய்வார்கள். உலகினரோ, பிராமண குடும்பத்தினரோ, உற்றார் உறவினரோ, பிறர் உங்களை பார்த்து இவர் தோற்று போனார் என்றாலும் அது தோல்வி அல்ல, வெற்றிதான். எந்த ஒரு சேவையோ குழுவோ இயற்கையோ இல்லை. எந்த இன்னலும் தன் மனதின் உயர்ந்த நிலையை தடுமாறச் செய்தால் இதுவும் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலை ஆகாது. ஆகவே இந்த பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு விடுங்கள். ஓம் சாந்தி.